மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சிகரமான நாளில் உவா வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்ற நான் கணேசன் சிவராஜா. நான் பாகலூர் தமிழ் மகா வித்தியாலயத்தின் புவியியல் பாடாசிரியர். மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 புவியியல் பாடத்தின் முதலாவது பாட அழகான புவியின் சேர்கை என்ற பாட அழகு தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம். என்னோடு சேர்ந்து கற்பதற்கு மாணவர்கள் தயாராகுங்கள். உங்களுக்கு தேவையான பாடக்கோப்பைகள், புத்தகங்கள் மற்றும் எழுது கருவிகள் என்பவற்றை எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் கற்பதற்கு தயாராகுங்கள். புவியின் சேர்கை என்ற இந்த பாடமானது நாம் வாழ்கின்ற புவி தொடர்பிலான அடிப்படை தகவல்களை எங்களுக்கு வழங்குகின்றது. நாம் வாழும் புவி தொடர்பில் நாங்கள் கற்க வேண்டிய விடயம் எண்ணற்ற பகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றின் ஒரு மிகச்சிறிய பகுதியை இந்த பாட அழகு எங்களுக்கு தெளிவுறுத்துகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த புவியானது 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது. இந்த புவியை நாங்கள் 4 உபத்தொகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது புவி தொகுதி மொத்தத்தையும் நாங்கள் 4 உபத்தொகுதிகளாக வகைப்படுத்தலாம். அந்த வகையில் கட்கோளம் அல்லது நிலக்கோளம், வளிக்கோளம் அல்லது வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம் என்றவாறு 4 தொகுதிகளாக இந்த புவி தொகுதியை நாங்கள் பிரிக்க முடியும். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், கட்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் என்றவாறு 4 தொகுதிகளாக இந்த வளித்தொகுதியை நாங்கள் பிரிக்க முடியும். 4 தொகுதிகளாக புவியை நாங்கள் பிரிக்க முடியும். இந்த 4 கோளங்களும் தனித்தனியே காணப்பட்டாலும் அவை ஒன்றொன்றுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுகின்றன. இடைத்தொடர்புகளின் ஊடாகவே இந்த 4 தொகுதிகளும் செயற்படுகின்றன. அந்த வகையில் உதாரணமாக நோக்கினால், நீர்கோளத்திலிருந்து ஆவியாகின்ற நீர் வளிமண்டலத்துக்கு சென்று முயல்களாக மாறி படிவு வீழ்ச்சியினூடாக மீண்டும் அந்த நீர் கட்கோளத்திற்கும் நீர்கோளத்திற்கும் வந்தடைகின்றது. அவ்வாறு கட்கோளத்திற்கும் நீர்கோளத்திற்கும் வந்தடையும் அந்த நீரினைத்தான் உயிர்கோளம் பயன்படுத்துகின்றது. அதுபோல் வளிக்கோளம், நீர்கோளம், கட்கோளம் ஆகிய மூன்றிலும் உயிர்கள் வாழ்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால், வளிக்கோளத்தில் நுண்ணுயிர்களும் பறவைகளும் வாழ்கின்றன. நீர்கோளத்தில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன. கட்கோளத்தில் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் நாங்கள் வாழ்கின்றோம். ஆக இந்த 4 கோளங்களும் தங்களுக்குள் இணைப்பை கொண்டன. ஒன்றுக்கொன்று இடைத்தொடர்புகளோடு இயங்கக்கூடியன. மாணவர்களே, நாங்கள் இப்போது கட்கோளம் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். மாணவர்கள் முதலில் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, நாம் வாழ்கின்ற இந்த மொத்த புவியும் கட்கோளம் கிடையாது. புவியின் ஒரு சிறு பகுதி மட்டுமே கட்கோளம். மொத்த புவியும் கட்கோளம் கிடையாது என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறென்றால் கட்கோளம் என்பது எது என்ற வினா எழும்புகின்றதல்லவா? ஆக நாங்கள் பார்ப்போம், கட்கோளம் என்றால் எது என்பது தொடர்பில் பார்ப்போம். கட்கோளத்தை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னதாக புவியின் கட்டமைப்பு பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புவியானது 3 பெரும் பிரிவுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தெரியும், புவியோடு மூடி மையம் என்றவாறு 3 படைகளாக இந்த புவி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 படைகளில் நாங்கள் மூடியை எடுத்து நோக்குவோமானால், மூடியானது மேல்மூடி கீழ்மூடி என்றவாறு 2 பிரித்து நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் இயல்பின் அடிப்படையில் மேல்மூடி கீழ்மூடி என்றவாறு மூடியை 2 வகைப்படுத்தலாம். அந்த வகையில் கட்கோளம் எனப்படுவது அந்த மேல்மூடியையும் அதற்கு மேலாக உள்ள புவியோட்டினையும் உள்ளடக்கியதுதான் கட்கோளம். மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகின்றேன், கட்கோளம் எனப்படுவது புவியினுடைய புவி ஓட்டினையும் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய மேல்மூடியையும் உள்ளடக்கிய வளையம்தான் கட்கோளம் என குறிப்பிடப்படுகின்றது. ஆக மொத்த பூமியும் கட்கோளம் கிடையாது என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் கட்கோளத்தின் கூறுகள் தொடர்பில் அவதானிப்போம். முன்னரே குறிப்பிட்டது போன்று புவியோடு மேல்மூடி என்பனதான் கட்கோளத்தின் இரு கூறுகளாக காணப்படுகின்றது. இதிலும் புவியோட்டினை கண்டவோடு சமுத்திரவோடு என்ற வகையில் இரண்டாக வகைப்படுத்தலாம். கண்டவோடு சமுத்திரவோடு என்ற வகையில் புவியோட்டினை இரண்டாக வகைப்படுத்தலாம். அதேபோல இந்த மேல்மூடியானது சிலிக்கேற்று மற்றும் ஒளிவின் பாறடுகளை உள்ளடக்கிய ஒரு மென்பாறை கோளமாக காணப்படுகின்றது. மென்பாறை கோளம் என்பது அதாவது இங்கு பாறைகள் இளகிய நிலையில் காணப்படும், திண்மமாக அன்றி இளகிய நிலையில் பாறைகள் காணப்படும், அதைதான் மென்பாறை கோளம் என்று குறிப்பிடுவார்கள். ஆக இந்த மென்பாறை கோளமான மேல்மூடியையும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய கடினமான புவியோட்டினையும் கொண்ட உள்ளடக்கியதுதான் இந்த கட்கோளம். இப்போது கட்கோளம் தொடர்பாக விரிவான சில தகவல்களை நாங்கள் பார்ப்போம். கட்கோளமானது சமுத்திரம் கண்டங்கள் என்றவாறு பிரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தெரியும், சமுத்திரங்கள் காணப்படுகின்றது, கண்டங்கள் காணப்படுகின்றது. இந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் இந்த கட்கோளத்துக்குள்ளே உள்ளடங்குகின்றது. உயிரினங்களுடைய வாழிடம் இந்த கட்கோளம் தான். நீர்வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், வழியிலே வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், அல்லது தரையிலே வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், இந்த உயிரினங்களுடைய வாழிடம் என்பது இந்த கட்கோளத்துக்குரியது. இந்த கட்கோளத்தில் தான் உயிரினுடைய அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் மனிதனுடைய தேவைகள் யாவும் இந்த கட்கோளத்திலே நிறைவு செய்யப்படுகின்றன. எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல வளங்களும் கட்கோளத்தில் காணப்படுகின்றன. அந்த வளங்களை கொண்டுதான் மனிதர்களாகிய நாங்களும் ஏனைய உயிரினங்களும் இந்த கட்கோளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் மனிதனை தவிர ஏனைய உயிரினங்களது செயற்பாடுகள் கட்கோளத்தை அவ்வளவாக பாதிப்பது கிடையாது. ஆனால் மனிதனுடைய செயற்பாடுகள் கட்கோளத்தை பாதிக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் வள அகழ்வு. வள அகழ்வின் போது நிலமானது தரமிழக்கின்றது. மாணவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த மண்ணிலே மேல்படையாக காணப்படுகின்ற மண் தான் வளமான மண். உக்கல்கள், கழிவுகள், சேதன பதார்த்தங்கள் அடங்கிய மண். இந்த வளமான மண் வள அகழ்வின் மூலமாக தரமிழந்த மண்ணாக மாற்றமடைகின்றது. அதுபோல் காடழிப்பு. காடழிப்பின் காரணமாக மேலே இருக்கக்கூடிய வளமான மண் மண் அரிப்பிற்கு உட்பட்டு வளமற்ற தரிசு நிலமாக மண் மாற்றமடைகின்றது. அதுபோல் மனித செயற்பாடுகளின் காரணமாக மண்ணுக்குள்ளே இருக்கின்ற, அதாவது தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய தரைக்கு நீர் மாசுபடுகின்றது. தரைக்கு நீர் என்பது இயற்கை மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு கொடை. அந்த கொடையினை மனிதன் தன்னுடைய செயற்பாடுகளின் ஊடாக மாசடைய வைக்கின்றான். அதுபோக கட்கோளத்தின் சமநிலையை பாதிப்படைய செய்வதிலும் மனிதன் பாரிய தாக்கத்தினை செலுத்துகின்றான். இவ்வாறு மனிதனுடைய செயற்பாடுகள் யாவும் கட்கோளத்தை பாதிப்படைய செய்கின்றன. மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் கட்கோளம் தொடர்பிலான விடயங்களை அவதானித்தோம் அல்லவா? இந்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை மீட்டிக்கொள்வதற்காக நான் சில வினாக்களை உங்களிடம் வினாவுகின்றேன். இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களால் யூகிக்க முடியுதா என்று பாருங்கள். முதலாவது வினா, புவியின் உபத்தொகுதிகள் நான்கினை குறிப்பிடுக. புவியின் உபத்தொகுதிகள் நான்கினை குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும், கட்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் என்பனவே புவியின் நான்கு உபத்தொகுதிகள். அடுத்த வினா, கட்கோளத்தின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. கட்கோளத்தின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. புவியோடு மேல்மூடி என்பனவே கட்கோளத்தின் இரு பிரிவுகளாகும். புவியோடு மேல்மூடி என்பனவே கட்கோளத்தின் இரு பிரிவுகளாகும். அந்த வகையில் மாணவர்களை, நான் உங்களுக்கான சில வினாக்களை வழங்குகின்றேன். இந்த வினாக்களை நீங்கள் விடை எழுதி உங்களது பாட ஆசிரியர் அல்லது சுய மதிப்பீட்டின் மூலமாக நீங்கள் இந்த வினாக்களை சரிபலை பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது வினா, கட்கோளம் என்றால் என்ன? புவியின் பரப்பளவு யாது? கட்கோளம் பாதிப்படைவதற்கான காரணங்கள் இரண்டு குறிப்பிடுக. இந்த வினாக்களை மாணவர்கள் செய்து இந்த கட்கோளம் தொடர்பான பகுதிகளை நீங்கள் மீட்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் வளிக்கோளம் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். முதலாவது, வளிக்கோளம் என்றால் என்ன என்பது தொடர்பில் நீங்கள் விளக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது, பூமியை சூழ்ந்துள்ள ஒரு வாயு படலமே வளிக்கோளம் எனப்படுகின்றது. பூமியை சூழ்ந்துள்ள ஒரு வாயு படலம், இதுதான் வளிக்கோளம் எனப்படுகின்றது. இது புவி மேற்பரப்பில் இருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் காணப்படுகின்றது. புவி மேற்பரப்பில் இருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் காணப்படுகின்றது. இந்த வளிக்கோளத்தில் பல்வேறு வாயுக்கள் காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு நன்றாக தெரியும், நைதரசன், ஆக்சிஜன், கார்பன் ஆக்சைடு, மீத்தேன், ஆகன் போன்ற வாயுக்களை குறிப்பிடலாம். இந்த ஒட்டுமொத்த வாயுக்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதிதான் இந்த வளிமண்டலம். இந்த வளிமண்டலமானது புவியின் மேற்பரப்பிலே நிலையாக இருப்பதற்கு காரணம் புவியிலே காணப்படுகின்ற ஈர்ப்பு சக்தி. இந்த ஈர்ப்பு சக்தியின் வாயிலாகத்தான் இந்த வளிமண்டலம் புவியை விட்டு விலகி செல்லாமல் நிலையாக புவியினோடு இருக்கின்றது. அதுபோல் புவியினுடைய மொத்த வழி திணிவில், அதாவது பூமியில் வாயுக்கள் நிறைய காணப்படுகின்றது அல்லவா, அந்த மொத்த வழி திணிவில் 50% வாயு எங்களது தரையினுடைய மேற்பரப்பிலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 5.6 கிலோமீட்டர் பரப்பிற்குள் காணப்படுகின்றது. கடல் மட்டத்திலிருந்து 5.6 கிலோமீட்டர் பரப்பிற்குள் மொத்த வழித்திணிவில் 50% வாயுக்கள் காணப்படுகின்றது. வளிக்கோளம் என்பது புவியில் உயிர் சூழல் நிலைத்திருப்பதற்கு இன்றியமையாத ஒரு விடயமாகின்றது. மாணவர்களுக்கு தெரியும், உயிரினங்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் அவசியம். ஆக்சிஜன் என்ற வாயுவினை தான் உயிரினங்கள் சுவாசிக்கின்றன. தாவரங்கள் கூட இவற்றைத்தான் சுவாசிக்கின்றன. ஆக உயிர்கள் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் அவசியம். இந்த ஆக்சிஜனை எங்களுக்கு வழங்குவது இந்த வளிமண்டலம். அதுபோல் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்வதற்கு கார்பன் ஐராக்சைடு அவசியமாகின்றது. இந்த கார்பன் ஐராக்சைடை எங்களுக்கு வழங்குவது வளிமண்டலம், அதாவது தாவரங்களுக்கு வழங்குவது வளிமண்டலம். ஆக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஐராக்சைடை பயன்படுத்தி தான் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கின்றன. தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்வதனால்தான் எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. ஆக உயிரினங்கள் பூமியில் நிலைத்திருப்பதற்கு இந்த வளிமண்டலம் மிக அவசியமாகின்றது. அடுத்ததாக நாங்கள் வளிமண்டலத்தின் சேர்க்கை தொடர்பில் அவதானிப்போம். வளிமண்டலத்தின் சேர்க்கை எனப்படும் போது அதில் வாயுக்கள், நீராவி, தூசுகள், உப்பு துணிக்கைகள் என்பன அடங்குகின்றன. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், வாயுக்கள், நீராவி, தூசுகள், உப்பு துணிக்கைகள் என்பன காணப்படுகின்றன. வாயுக்களை பொறுத்தமட்டில் பிரதானமான வாயுக்களாக நைதரசன், ஆக்சிஜன் என்பன காணப்படுகின்றது. அதில் நைதரசன் என்பது 78.09% காணப்படுகின்றது. வழியில் மொத்த 100 வழித்திணிவில் 78.09% நைதரசன் காணப்படுகின்றது. அதுபோல் ஆக்சிஜன் வாயுவானது 20.95%, 100 விகிதத்தில் 20.95% இந்த ஆக்சிஜன் வாயு காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக ஆகன் என்ற வாயு 0.93% காணப்படுகின்றது. 0.93% என்ற அளவில் இந்த ஆகன் வாயு காணப்படுகின்றது. அடுத்த கட்டமாக கார்பன் ஐராக்சைடு என்ற வாயு 0.03% காணப்படுகின்றது. 0.03% காணப்படுகின்றது. இவை தவிர ஏனைய வாயுக்கள் எல்லாம் அடங்கலாக மொத்த வளியின் சேர்க்கை அமைந்துள்ளது. இந்த வளிமண்டல வாயுக்களில் மாசடைந்த வாயுக்கள் என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. அதாவது கார்பன் ஐராக்சைடு, மீதேன், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் ஆக்சைடு. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், கார்பன் ஐராக்சைடு, மீதேன், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் ஆக்சைடு என்பன மாசடைந்த வாயுக்களாக காணப்படுகின்றன. இந்த மாசடைந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதன் விளைவினால் வளிமண்டலம் மாசடைகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் பூமியினுடைய வெப்பநிலையானது பன்மடங்கு அதிகரிக்கின்றது. மாணவர்களே, இந்த மாசடைந்த வாயுக்களை வளிமண்டலத்தில் சேர்க்கின்ற பணியை மனிதகுலம் செய்து கொண்டிருக்கின்றது. மனிதனின் செயற்பாடுகள் காரணமாகவே வளிமண்டலத்தில் மாசடைந்த வாயுக்கள் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் வளிமண்டல கட்டமைப்பு தொடர்பில் அவதானிப்போம். வளிமண்டலத்தை உயரம், மற்றும் வெப்பநிலை மாற்றம் என்பவற்றின் அடிப்படையில் நான்கு படைகளாக வகைப்படுத்தலாம். உயரம் மற்றும் வெப்பநிலையின் அடிப்படையில் நான்கு படைகளாக வகைப்படுத்தலாம். அந்த வகையில் மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் என்றவாறு நான்கு படை பிரிவுகளாக வளிமண்டலம் பிரிக்கப்படுகின்றது. இவை ஒவ்வொன்று தொடர்பிலும் நாங்கள் அவதானிப்போம். முதலாவது மாறன் மண்டலம். மாறன் மண்டலம் எனப்படுவது வளிமண்டலத்தினுடைய முதலாவது படை. இது 8 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுகின்றது. 8 தொடக்கம் 12 கிலோமீட்டர் உயரம் வரையில் இந்த மாறன் மண்டலம் காணப்படுகின்றது. வெப்ப நழுவு விகிதம் என்ற ஒரு விடயம் மாறன் மண்டலத்தில் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. வெப்ப நழுவு விகிதம், இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சூழல் நழுவு விகிதம் என்று குறிப்பிடப்படும். அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் செல்ல செல்ல 6.4 செல்சியஸ் அளவில் வெப்பநிலையானது குறைவடைகின்றது. மேலும் குறிப்பிடுகின்றேன், கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் செல்ல செல்ல வளிமண்டலத்தின் வெப்பநிலை 6.4 செல்சியஸ் அளவில் குறைவடைகின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் வளியினுடைய அமுக்கம். வளியினுடைய அமுக்கம் கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல குறைவடைகின்றது. இதன் விளைவாக வெப்பநிலையும் குறைவடைகின்றது. அடுத்ததாக மனிதனுக்கு, சரி, உயிர் வாழ்கின்ற அங்கிகளுக்கும் உயிர் தொகுதிக்கும் மிக முக்கியமான வளிமண்டல தோற்றப்பாடுகள் யாவும் மாறன் மண்டலத்திலேயே இடம்பெறுகின்றன. சரியாக சொல்லப்போனால் படிவு வீழ்ச்சி, வெப்பநிலை, வளி அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்களின் உருவாக்கம், இந்த அனைத்து வளிமண்டல தோற்றப்பாடுகளும் இந்த மாறன் மண்டலத்திலேயே இடம்பெறுகின்றது. மாணவர்களே, வளிமண்டலத்தினுடைய மேல் எல்லை, மாணவர்களே, இந்த மாறன் மண்டலத்தின் மேல் எல்லை மாற்றரிப்பு எல்லை எனப்படுகின்றது, அல்லது மாறன் தரிப்பு எல்லை எனப்படுகின்றது. மாற்றரிப்பு எல்லை அல்லது மாறன் தரிப்பு எல்லை எனப்படுகின்றது. அடுத்ததாக படை மண்டலம் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். படை மண்டலம் எனப்படுவது கடல் மட்டத்திலிருந்து 48.5 கிலோமீட்டர் வரையிலான உயரத்தை கொண்டது. 48.5 கிலோமீட்டர் வரையிலான உயரம் கொண்டதுதான் இந்த படைமண்டலம். இந்த படைமண்டலத்திலே உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டு செல்லும். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்கும். மாறன் மண்டலத்தில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறைவடையும். படைமண்டலத்தில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டு செல்லும். இந்த படைமண்டலத்தில்தான் உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் இந்த புவியினுடைய சூழலுக்கும் மிக அவசியமான ஓசோன் படை அமைந்துள்ளது. ஓசோன் படை என்பது ஓசோன் வாயு என்ற வாயுவினால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு படை. இது வளிமண்டலத்தில் 20 தொடக்கம் 30 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகின்றது. 20 தொடக்கம் 30 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகின்றது. அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற நச்சுக்கதிர்கள், புற ஊதா கதிர்கள் என்ற நச்சு கதிர்கள் புவியினுடைய மேற்பரப்பை வந்தடையாது தடுக்கின்ற செயற்பாட்டை இந்த ஓசோன் செய்கின்றது, ஓசோன் படை செய்கின்றது. ஆக இது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த நச்சுக்கதிர்கள் பூமியினுடைய மேற்பரப்புக்கு வருகின்ற போது அதனுடைய விளைவுகள் பாரிய எதிர்விளைவுகளாக இருக்கும். ஆக மிகப்பெரிய ஒரு பேராபத்தை பூமியினுள் அண்டவிடாது தடுக்கின்ற வேலையை இந்த ஓசோன் படை செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பூமியை நோக்கி வருகின்ற ஆகாய கற்கள் அல்லது எரிக்கற்கள் அல்லது விண்கற்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எரிகற்களை பூமியினுடைய மேற்பரப்புக்கு வரவிடாது இந்த படை மண்டலத்திலேயே அதை தகர்க்கின்றது. அதாவது படை மண்டலத்திலேயே எரிகற்கள் எரிந்து வெடித்து சிதறுகின்றன. இதனால் பூமிக்கு வருகின்ற ஆபத்து தடுக்கப்படுகின்றது. படைமண்டலத்தின் மேல் எல்லை படைத்தரிப்பு எல்லை எனப்படுகின்றது. அடுத்ததாக இடைமண்டலம் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். இடைமண்டலம் என்பது கடல் மட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர் உயரம் வரையில் காணப்படுகின்ற ஒரு வழிப்படை. கடல் மட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர் உயரம். இங்கு அதாவது இந்த இடைமண்டலத்தில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைவடைகின்றது. மாறன் மண்டலத்தைப் போலவே இங்கும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைவடைகின்றது. என்றாலும் மாறன் மண்டலத்திலே ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் என்றவாறு வெப்பநிலை வீழ்ச்சி அடைகின்றது. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் என்று பார்த்தோம். அந்த ஒழுக்கில் வெப்பநிலை குறைவடைகின்றது. ஆனால் இங்கு அவ்வாறு குறிப்பிட முடியாது. உண்மையில் சொல்ல போனால் வளிமண்டலத்திலேயே மிக குறைவான வெப்பநிலை இங்குதான் காணப்படுகின்றது. அதாவது இந்த இடைமண்டலத்தில் தான் காணப்படுகின்றது. அதாவது சய 90 பாகை செல்சியஸ் என்ற மிக குறைந்த வெப்பநிலை இந்த இடைமண்டலத்தில் உணரப்படுகின்றது. மேலும் இந்த இடைமண்டலத்தில் முகில்கள், தூசு துணிக்கைகள் போன்ற எவையும் கிடையாது. மின்னியக்கச் செயற்பாடுகள் அதிகம் நிகழ்கின்ற ஒரு பகுதியாக இந்த இடைமண்டலம் காணப்படுகின்றது. அதுபோல் இந்த இடைமண்டலத்தினுடைய எல்லை, மேல் எல்லையாக இடைத்தரிப்பு எல்லை காணப்படுகின்றது. இறுதியாக வளிமண்டலத்தினுடைய வெப்பமண்டலம் தொடர்பில் அவதானிப்போம். வெப்பமண்டலம் எனப்படுவது வளிமண்டலத்தினுடைய 4வது படை. இது 120 கிலோமீட்டர் உயரம் வரையில் காணப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரையில் இந்த வெப்பமண்டலம் காணப்படுகின்றது. இந்த வெப்பமண்டலமானது மிக அதிக வெப்பநிலையை கொண்டது. அதாவது உயரம் கூட கூட வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டே செல்லும், மிக அதிகமாக அதிகரித்துக் கொண்டு செல்லும். இங்கு பகல் நேர வெப்பநிலை மிக அதிகமாக, அதாவது 1100 பாகை செல்சியஸ் வரையிலான பகல் நேர வெப்பநிலை காணப்படும். அதுபோல் இரவு நேரத்தில் மிக குறைந்த வெப்பநிலை காணப்படும். அதாவது பகலுக்கும் இரவுக்கும் இடையில் வெப்பநிலை வித்தியாசமானது மிக அதிகமாக காணப்படும். இதற்கான காரணம் என்னவென்றால், வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த ஒரு செயற்பாடுகளும் அங்கு இல்லை. முகில்கள் அல்லது தூசு துணிக்கைகள், நீராவி, வாயுக்கள், இதுபோன்ற எந்த ஒரு விடயமும் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அங்கு இல்லை. இதனால் வருகின்ற வெப்பம் முழுக்கவும் இழந்து விடுகின்றது. ஆகையினால் இரவுக்கும் பகலுக்கும் இடையில் அந்த வெப்ப வேறுபாடு என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் வளிமண்டலம் தொடர்பிலான விடயங்களை பார்த்தோம் அல்லவா? இந்த விடயங்களை மீண்டும் ஒரு தடவை மீட்டுக் கொள்வதற்காக சில வினாக்களை நான் வினாவுகின்றேன். விடைகளை யூகிக்க முடிகின்றதா என்று பாருங்கள். முதலாவது வினா, வளிமண்டலத்தின் உயரம் யாது? வளிமண்டலத்தின் உயரம் யாது? மாணவர்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தினுடைய உயரம் 120 கிலோமீட்டர். அடுத்த வினா, மாசடைந்த வாயுக்கள் எவை? மாசடைந்த வாயுக்கள் எவை? மாணவர்களுக்கு தெரியும், மாசடைந்த வாயுக்கள் கார்பனிக் ஆக்சைடு, மீதேன், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் ஆக்சைடு. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், கார்பனிக் ஆக்சைடு, மீதேன், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் ஆக்சைடு என்பன மாசடைந்த வாயுக்கள். அடுத்த வினா, வெப்ப நழுவு விகிதத்தை குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும், வெப்ப நழுவு விகிதம் என்பது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை குறைவடைகின்றது. மாணவர்களே, இந்த வளிமண்டலம் என்ற பகுதியில் இருந்து சில வினாக்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த வினாக்களை நீங்கள் செய்து வாருங்கள். முதலாவது வினாவினை குறித்துக் கொள்ளுங்கள். மாறன் மண்டலத்தில் நிகழும் வளிமண்டல தோற்றப்பாடுகளை குறிப்பிடுக. மாறன் மண்டலத்தில் நிகழ்கின்ற வளிமண்டல தோற்றப்பாடுகளை குறிப்பிடுக. இரண்டாவது வினா, வளிமண்டல வாயுக்களை அதன் அளவுகளுக்கு அமைய அட்டவணைப்படுத்துக. வளிமண்டல வாயுக்களை அதன் அளவுகளுக்கு அமைய அட்டவணைப்படுத்துக. மூன்றாவது வினா, இடைமண்டலத்தின் இயல்புகளை குறிப்பிடுக. இடைமண்டலத்தின் இயல்புகளை குறிப்பிடுக. நான்காவது வினா, வளிமண்டல கட்டமைப்பை வரைந்து குறிப்பிடுக. வளிமண்டல கட்டமைப்பை வரைந்து குறிப்பிடுக. இந்த நான்கு வினாக்களையும் மாணவர்கள் செய்து பாருங்கள். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் நீர்கோளம் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். புவியின் மேற்பரப்பில் திண்ம, திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகின்ற நீர் நீர்கோளம் எனப்படுகின்றது. மூன்று நிலைகளை குறிப்பிட்டேன் மாணவர்களே, திண்ம, திரவ, வாயு நிலையில். இந்த மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற நீர் நீர்கோளம் எனப்படுகின்றது. புவியில் மொத்தமாக 1386 மில்லியன் கியூப் மீட்டர் நீர் காணப்படுவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், 1386 மில்லியன் கியூப் மீட்டர் நீர் காணப்படுவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மொத்த நீரும் நீர்கோளம் என்ற அந்த கோளத்திற்குள் உள்ளடங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் புவியின் நீர் பரம்பல் தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். புவியினுடைய நீர் பரம்பல். புவியில் 5 வடிவங்களில் நீர் காணப்படுகின்றது. முன்னர் நாங்கள் பார்த்தது நீரினுடைய நிலைகள், திண்மம், திரவம், வாயு. இப்போது நாங்கள் பார்ப்பது நீரினுடைய வடிவங்கள். இது 5 வடிவங்களில் காணப்படுகின்றது. அதாவது சமுத்திர நீர். சமுத்திர நீர் என்பது உவர் நீர். சமுத்திரங்களில் தேங்கி நிற்கும் நீர் சமுத்திர நீர் எனப்படுகின்றது. இரண்டாவது மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர் எனப்படுவது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர். அதாவது ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் என்பனவற்றில் காணப்படுகின்ற நீர் மேற்பரப்பு நீர் எனப்படுகின்றது. மூன்றாவது தரைக்குள் நீர். அதாவது மாணவர்களே, மழைவீழ்ச்சியின் ஊடாக புவியின் உட்பகுதிக்குள், அதாவது பூமியினுடைய மண்படைகளில் பொசிந்து படிந்து இருக்கக்கூடிய நீர் தரைக்குள் நீர் எனப்படுகின்றது. மழை வீழ்ச்சியினூடாக பூமிக்குள் ஊடுவடுகின்ற நீர் இது குறிக்கின்றது. இதுதான் தரைக்குள் நீர் எனப்படுகின்றது. இதைதான் நாங்கள் கிணறுகளின் ஊடாக பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வளிமண்டல நீர். வளிமண்டலத்தில் ஈரப்பதன் காணப்படுகின்றது. இந்த ஈரப்பதன் ஊடாக வளிமண்டலத்தில் இருக்கின்ற நீர் அல்லது நீர் ஆவி என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா, அந்த நீர் ஆவி வளிமண்டல நீர் எனப்படுகின்றது. ஐந்தாவது மண்ணீர். அதாவது மண் துணிக்கைகள், அந்த மண் துணிக்கைகளில் நிறைந்து காணப்படுகின்ற நீர் மண்ணீர் எனப்படுகின்றது. மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்கு நீரின் 5 வடிவங்களையும் குறிப்பிடுகின்றேன். புவியில் காணப்படுகின்ற நீரின் 5 வடிவங்கள்: சமுத்திர நீர், மேற்பரப்பு நீர், தரைக்குள் நீர், வளிமண்டல நீர், மண்ணீர் என்றவாறு 5 வடிவங்களில் நீர் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் நீரின் பரம்பலினை அவதானிப்போம். மாணவர்களே, நீங்கள் உங்கள் புவியியல் பாட புத்தகத்தின் 8வது பக்கத்தை அவதானியுங்கள். அந்த 8வது பக்கத்தில் 1.6 அவதானியுங்கள். அதிலே உலகின் நீர் பரம்பல் காட்டப்பட்டுள்ளது. உலகின் மொத்த 100% நீரில் 97.5% நீர் உவர் நீர். மனிதனும் விலங்கினங்களும் பயன்படுத்த முடியாத உவர் நீர். அடுத்ததாக 2.5 என்ற அளவில் காணப்படுகின்ற நீர் நன்னீர். மொத்த 100% நீரில் 97.5% நீர் உவர் நீராகவும் 2.5% நீர் நன்னீராகவும் காணப்படுகின்றது. இந்த 2.5% நன்னீரில் 79% பனிப்போர்வையாகவும் 20% தரை நீராகவும் 1% மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீராகவும் காணப்படுகின்றது. 79% பனிப்போர்வையாகவும் 20% தரை நீராகவும் 1% மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீராகவும் காணப்படுகின்றது. இந்த 1%, அதாவது மனிதன் பயன்படுத்தக்கூடிய அந்த 1%, 52% ஏரிகளிலும், 38% மண்ணீராகவும், 8% வளிமண்டல நீராவியாகவும், 1% ஆற்று நீராகவும் ஒரு விகிதம் உயிர்வாழ் அங்கிகளிலும் காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன், மனிதன் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விகிதமான நீரில் 52% ஏரிகளிலும் 38% மண்ணீராகவும் ஒரு விகிதம் நீர் ஆவியாகவும் வளிமண்டல நீராவியாகவும் ஒரு விகிதம் ஆற்று நீராகவும் ஒரு விகிதம் உயிர்வாழ் அங்கிகளிலும் காணப்படுகின்றது. மாணவர்களே, ஒரு விடயத்தை அவதானித்தீர்களா? புவியில் மொத்தத்தில் நிலத்தை விட அதிகமாக நீர் காணப்பட்டாலும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 1% மட்டுமே. ஆக இந்த நீரினை மிகச் சிக்கனமாக மிக அவதானமாக பயன்படுத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகின்றது. எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீர் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதனை பேணி பாதுகாத்து கையளிக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. ஆக நாங்கள் ஒவ்வொரும் நீரை மிகவும் அவதானமாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீர் மிக சொற்ப அளவில் காணப்படுகின்றது. என்றாலும் எங்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக பல்வேறு வகையில் இந்த நீர் மாசடைகின்றது, நீரின் தரம் குறைவடைகின்றது. அவை என்னவென்று நாங்கள் நோக்குவோம். கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கழிவு நீர் சுத்தமான நன்னீர் நீர்நிலைகளில் கலப்பதன் விளைவாக நன்னீர் மாசடைகின்றது. அடுத்ததாக மனிதன் விவசாயத்தின் போது பயன்படுத்தப்படுகின்ற உரங்கள், கிருமி நாசினிகள், களைக்கொல்லிகள் என்பன நீருடன் கலப்பதன் விளைவாக நன்னீர் மாசடைகின்றது. இதன் மூலமாக மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீருடைய அளவு குறைவடைகின்றது. இது மாத்திரமல்ல, இறந்த உடல் கழிவுகள், இந்த இறந்த உடல் கழிவுகள் மண்ணினுள் புதைக்கப்படுவதனால் அதில் உருவாகின்ற கிருமிகள், இந்த கிருமிகள் தரைக்கீழ் நீருடன் கலக்கின்றன. அவ்வாறு தரைக்கீழ் நீருடன் கலப்பதனால் தரைக்கீழ் நீரும் மாசடைகின்றது. இவ்வாறு பல்வேறு மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக பூமியில் உள்ள நீர்நிலைகள் யாவும் மாசடைகின்றன. இதனால் இதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் எங்களையும் எங்களை சுற்றியிருக்கின்ற உயிர்கோளத்துக்கும் உரியது. அடுத்ததாக நாங்கள் நீரியல் வட்டம் என்ற விடயம் தொடர்பில் அவதானிப்போம். முதலாவது, நீரியல் வட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, புவி மேற்பரப்பில் பல்வேறு வடிவங்களில் நீர் காணப்படுகின்றது என்று நாங்கள் முன்னர் பார்த்தோம் அல்லவா. இவ்வாறு பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்ற நீரானது சூரியனது வெப்பத்தின் காரணமாக ஆவியாகின்றது. சூரிய வெப்பத்தின் காரணமாக நீரானது ஆவியாகின்றது. அதுபோல் தாவரங்களில் இருந்தும் ஆவி உயிர்ப்பு செயற்பாடு இடம்பெறுகின்றது. இந்த ஆவியாக்கம் மூலமாகவும் ஆவி உயிர்ப்பு செயற்பாட்டின் மூலமாகவும் புவியில் இருக்கின்ற நீரானது ஆவியாகி வளிமண்டலத்தை போய் சென்றடைகின்றது. அவ்வாறு வளிமண்டலத்தை சென்றடைந்த நீரை தான் நாங்கள் முகில்கள் என்கின்றோம். இவ்வாறு வளிமண்டலத்துக்கு சென்றடைந்த நீர் மீண்டும் படிவு வீழ்ச்சியினூடாக பூமியை வந்தடைகின்றது. அதாவது வளிமண்டலத்தில் பல்வேறு செயற்பாடுகளுக்கு உட்படுகின்றது அந்த நீராவி. அங்கே ஒடுங்கி பனிபடு நிலையை அடைந்து மீண்டும் அது படிவு வீழ்ச்சியாக பூமியை வந்தடைகின்றது. இந்த படிவு வீழ்ச்சி என்றால் மாணவர்கள் மலை வீழ்ச்சி என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. மலை வீழ்ச்சி என்பது படிவு வீழ்ச்சியினுடைய ஒரு வகைதான். படிவு வீழ்ச்சி பல்வேறு வகைகள் இடம்பெறும். உதாரணமாக சொல்ல போனால் பனிக்கட்டி, மலைப்பனி, மலை வீழ்ச்சி, இன்று இவைகள் அனைத்தும் படிவு வீழ்ச்சியினுடைய வகைகள் தான். ஆக மலை வீழ்ச்சி என்பது படிவு வீழ்ச்சியினுடைய ஒரு வகைதான். ஆக வளிமண்டலத்தை சென்றடைகின்ற நீரானது படிவு வீழ்ச்சியின் மூலமாக மீண்டும் பூமியை வந்தடைகின்றது. இவ்வாறு பூமியை வந்தடையும் நீரில் பெரும் பகுதி சமுத்திரங்களை, அதாவது நீர்நிலைகளை போய் சேருகின்றது. உங்களுக்கு தெரியும், புவியில் நிலத்தை விட சமுத்திரங்கள் தான் அதிகம் காணப்படுகின்றது. ஆக பெய்கின்ற மழையில் அதிகமான அளவு நீர் சமுத்திரங்களை போய் சேருகின்றது. மலை வீழ்ச்சியினூடாக மீண்டும் தரையை வந்தடையும் நீரும் கழிவு நீராக மாறி சமுத்திரங்களை போய் சேருகின்றது. கழுவு நீராக மாறிய நீரை தவிர ஒரு பகுதி நீர் பூமிக்குள் ஊடுபடிக்கப்படுகின்றது. அதுதான் நாங்கள் தரைக்கீழ் நீர் என்கின்றோம். அவ்வாறு பூமிக்குள் ஊடுபடித்து சேருகின்ற நீரை தான் நாங்கள் தரைக்கீழ் நீர் என்கின்றோம். இவ்வாறு இந்த படிவீழ்ச்சியின் ஊடாக பூமியை வந்தடைகின்ற நீர் பல்வேறு வடிவங்களில் தரைக்கீழாகவும் சேமிக்கப்படுகின்றது, நீர்நிலைகளையும் சேமிக்கப்படுகின்றது, நேரடியாக தாவரமும் உறிஞ்சி அதனை சேமிக்கின்றது, மனிதன் பயன்படுத்துகின்றான். ஆக இந்த நீரியல் வட்ட செயற்பாடு இயங்குவதன் ஊடாகத்தான் புவியினுடைய உயிர்கோள தொகுதியும் புவியினுடைய ஏனைய தொகுதிகளும் இயங்குகின்றன. ஏனென்றால் மழை வீழ்ச்சி இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது, நீர் எங்களுக்கு கிடைக்காது, தாவரங்கள் வளராது, விலங்கினங்கள் வாழ முடியாது. ஆக இந்த நீரியல் வட்டம் என்பது ஒரு இன்றியமையாத ஓர் செயற்பாடாக காணப்படுகின்றது. இந்த நீரியல் வட்டம் மனித செயற்பாடுகளின் காரணமாக பாதிப்படைகின்றது. அதாவது தாவரங்களை வெட்டுவதன் மூலமாக மழை வீழ்ச்சி குறைவடையும் என்று கூறுவார்கள். தாவரங்களை வெட்டும் பொழுது ஆவி உயிர்ப்பினுடைய அளவு குறைவடைவதனால் மழை வீழ்ச்சியினுடைய அளவும் குறைவடைகின்றது. மாணவர்களே, நாங்கள் இதுவரையிலான நேரம் நீர்கோளம் தொடர்பிலான விடயங்களை கற்றோம். இப்போது மீண்டும் அதனை மீட்டி பார்ப்பதற்காக நான் சில வினாக்களை தொடக்கின்றேன். முதலாவது வினா, புவியில் காணப்படும் மொத்த நீரின் கொள்ளளவு யாது? புவியில் காணப்படும் மொத்த நீரின் கொள்ளளவு யாது? 1386 மில்லியன் கியூப் மீட்டர் நீர் புவியில் காணப்படுகின்றது. இரண்டாவது வினா, புவியில் காணப்படும் நன்னீரின் அளவு யாது? மீண்டும் குறிப்பிடுகின்றேன், புவியில் காணப்படும் நன்னீரின் அளவு யாது? 2.5% புவியில் நன்னீர் காணப்படுகின்றது. மாணவர்களே, நான் இப்போது சில வினாக்களை உங்களுக்கு வழங்குகின்றேன். இவற்றை நீங்கள் உங்களது வீடுகளில் செய்து பாருங்கள். முதலாவது வினா, நீரின் தரம் குறைவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? நீரின் தரம் குறைவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? நீரியல் வட்டம் என்றால் என்ன? இரண்டாவது வினா, நீரியல் வட்டம் என்றால் என்ன? மூன்றாவது வினா, புவியில் காணப்படும் நீரின் வடிவங்களை பெயரிடுக. புவியில் காணப்படும் நீரின் வடிவங்களை பெயரிடுக. அடுத்ததாக நாங்கள் உயிர்கோளம் தொடர்பிலான தகவல்களை அவதானிப்போம். மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் கட்கோளம், வளிக்கோளம், நீர்கோளம் தொடர்பில் அவதானித்தோம் அல்லவா? இந்த மூன்று கோளங்களிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன. நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன், நீரில் நீர்வாழ் உயிரினங்கள், தரையில் விலங்குகளும் தாவரங்களும் மனிதனும் வாழ்கின்றோம், வளிமண்டலத்தில் பறவைகள் நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. ஆக இந்த மூன்று கோளத்திலும் வாழும் உயிர்கள் உயிர்கோளம் எனப்படுகின்றன. இத்தகைய இந்த உயிர்கோளத்திலே உயிருள்ள உயிரற்ற கூறுகள் காணப்படுகின்றன. உயிருள்ள கூறுகள் எனும்போது தாவரங்கள், விலங்குகள், பிரிகையாக்கிகள் என்பன உயிருள்ள கூறுகள். உயிரற்ற கூறுகள் எனும்பொழுது சூரிய சக்தி, மண், நீர், காலநிலை இவைகள் உயிரற்ற கூறுகள். ஆக உயிர்கோள தொகுதியில் உயிருள்ள உயிரற்ற கூறுகள் காணப்படுகின்றன. இந்த கூறுகளுக்கு இடையே இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. இந்த உயிரற்ற கூறுகளான சூரியன், சூரிய சக்தி, மண், நீர், காலநிலை என்பவற்றை பயன்படுத்திதான் உயிருள்ள கூறுகள் புவியில் வாழ்கின்றன. அடுத்ததாக, உயிர்கோளம் மூன்று தொகுதிகளிலும் காணப்பட்டாலும், அதாவது கட்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம் என்பனவற்றில் உயிர்கோளம் காணப்பட்டாலும் அதற்கு ஒரு வரையறை காணப்படுகின்றது. கட்கோளத்திலே 2.5 மீட்டர் ஆழம் வரையில், அதாவது பாரிய தாவரங்களினுடைய வேர், ஆணி வேர் செல்லக்கூடிய ஆழம் வரை, 2.5 மீட்டர் ஆழம் வரையில் உயிரினங்கள் வாழும். அதுபோல நீர்கோளத்திலே ஒளித்தொகுப்பிற்கு தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்கின்ற அளவு வரையில், ஒளித்தொகுப்பிற்கு தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்கின்ற அந்த ஆழம் வரையில் உயிரினங்கள் வாழ்கின்றன. அதுபோல் வளிமண்டலத்தில் தரையினுடைய மேற்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் உயரம் வரையில், உயிரினங்கள் வாழ்கின்றன. அதாவது ஒரு பறவை பறந்து செல்லக்கூடிய அதிகூடிய உயரம் வரையில் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆக இந்த கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் என்பனவற்றில் உயிரினங்கள் காணப்பட்டாலும் அதற்கு ஒரு எல்லை, ஒரு வரையறை காணப்படுகின்றது. புவியினுடைய உயிர்கோள தொகுதி காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் புவியின் அமைப்பு என்ற பகுதி தொடர்பில் நோக்குவோம். புவியினுடைய அமைப்பு எனும் பொழுது நாங்கள் வாழ்கின்ற இந்த புவியை, அதன் கட்டமைப்பு அடிப்படையில் புவியினுடைய உட்பாகத்தை மூன்றாக வகைப்படுத்தலாம். ஓடு, மூடி, மையம். பாடத்தின் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் புவியை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் என்று. அதேதான் இவை. ஓடு, மூடி, மையம் என்றவாறு புவியை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இதில் ஓடு புவியோடு எனப்படுகின்றது. இந்த புவியோடானது கண்ட ஓடு, சமுத்திர ஓடு என இரு பெரும் பிரிவுகளை கொண்டது. கண்ட ஓடு, சமுத்திர ஓடு என இரு பெரும் பிரிவுகள் புவியோட்டில் காணப்படுகின்றது. மூடியில் மேல்மூடி, கீழ்மூடி என இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றது. மேல்மூடி, கீழ்மூடி என இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றது. மையத்தை இது வெளிமையம், உள்மையம் என இரண்டாக வகைப்படுத்தலாம். வெளிமையம், உள்மையம் என மையத்தை இரண்டாக வகைப்படுத்தலாம். முதலாவதாக ஓடு தொடர்பில் நாங்கள் அவதானிப்போம். ஓடு எனப்படுவது, அதாவது புவியோடு எனப்படுவது, புவியினுடைய அமைப்பில் மிகவும் சிறியது, மிகவும் மெல்லிய ஒரு படைதான் இந்த புவியோடு. இது புவியினுடைய முதலாவது படையாக கொள்ளப்படுகின்றது அல்லவா. அதாவது ஒரு தோடம்பழம், ஒரு தோடம்பழத்தை நாங்கள் இரண்டாக அறுத்தோமானால் அதனுடைய தோல் பகுதி மிகவும் சிறியதாக இருக்கும், அதனுடைய உள்ளீடு மிகவும் பெரியதாக இருக்கும், தோல் பகுதி மிகவும் சிறியதாக இருக்கும். மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா, அந்த தோடம்பழத்தினுடைய அந்த தோலுக்கு எங்களுடைய புவியோடு ஒப்பிடப்படுகின்றது. அந்த தோல் எவ்வளவு மெல்லியதோ அதே போல எங்களுடைய புவியோடு மெல்லியதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக இந்த மெல்லியதான புவியோட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புவியோடு மிகவும் கடினத்தன்மையானது, மிகவும் இறுக்கமானது இந்த புவியோடு. இந்த புவியோட்டினுடைய தடிப்பு எனப்படுவது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நாங்கள் தோடம்பழத்தில் தோல் எல்லா இடத்திலும் ஒரே தடிப்பமாக இருக்கும், ஆனால் புவியோட்டில் புவியோடு எல்லா இடங்களிலும் ஒரே தடிப்பத்தில் இருப்பது கிடையாது. சமுத்திர பகுதிகளில் புவியோட்டினுடைய தடிப்பமானது 5 கிலோமீட்டர் வரையில் குறைவாக காணப்படுகின்றது. 5 கிலோமீட்டர் வரையில் சமுத்திர பகுதிகளில் குறைவாக காணப்படுகின்றது. இதுவே கண்ட பகுதிகளில் 60 கிலோமீட்டர் தடிப்பம் வரையில் காணப்படுகின்றது. சமுத்திர பகுதிகளில் 5 கிலோமீட்டர், கண்ட பகுதிகளில் 60 கிலோமீட்டர் என்றவாறு புவியோட்டினுடைய தடிப்பமானது வித்தியாசப்படுகின்றது. அடுத்ததாக புவியோட்டில் பாறைகளும் மண்ணும் முக்கியத்துவம் பெறுகின்றது. பாறைகள், மண், பாறைகள் உருவாகின்றன, பாறைகளில் இருந்து மண் உருவாகின்றது. இந்த பாறையும் மண்ணும் சேர்ந்துதான் புவியோட்டை உருவாக்கியுள்ளது. புவியோட்டில் மண் எனப்படுவது மிகவும் மெல்லியதான ஒரு படை, மிகவும் மெல்லிய ஒரு படைதான் மண். இந்த மண்ணை ஆதாரமாக கொண்டுதான் புவியில் தாவரங்களும் விலங்கினங்களும் உயிரினங்கள் அனைத்தும் வாழ்கின்றன. தாவரங்கள் மண்ணில் தான் வளர்கின்றது. அந்த தாவரங்கள் வளர்வதனால் தான் எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. நாங்கள் விவசாயம் செய்கின்றோம் அல்லவா, மண்ணை ஆதாரமாக கொண்டுதானே விவசாயம் செய்கின்றோம். அந்த விவசாயத்தில் இருந்துதான் எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. ஆக தாவரங்கள் மண்ணில் வாழ்கின்றன. அந்த தாவரங்களை அடிப்படையாக கொண்டு இனி உயிரினங்கள் அனைத்தும் பூமியில் வாழ்கின்றன. ஆக உயிர்களுடைய அடிப்படை இந்த மண்தான். இத்தகைய இந்த புவியோட்டினை நாங்கள் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என உணர் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. கண்ட ஓடு எனப்படுவது சீயல் படை எனப்படுகின்றது. சீயல் படை, அதாவது சிலிக்காவையும் அலுமினியத்தையும் அதிக அளவு கொண்ட படை சீயல் படை, சிலிக்கா அலுமினியம். சமுத்திர ஓடு எனப்படுவது சீமா படை எனப்படுகின்றது. சிலிக்காவையும் மெக்னீசியத்தையும் அதிக அளவு கொண்ட படை சீமா படை எனப்படுகின்றது. இந்த சீயல் படையும் சீமா படையும் சேர்ந்துதான் புவியோட்டை உருவாக்கியுள்ளன. அடுத்ததாக பார்க்க வேண்டிய விடயம், எங்களது முதலாவது படையான இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த புவியோடு, அதற்கு கீழாக இருக்கின்ற அந்த மூடி, இவை இரண்டையும் பிரிக்கின்ற ஓர் இடைவெளி காணப்படும். இவ்விரண்டையும் பிரிக்கின்றோர் இடைவெளி காணப்படும். அந்த இடைவெளியை மோகோரோவிக் மோகோரோவிக் எனப்படுகின்றது. இந்த இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனால், விளாம்பளம் நன்றாக கனிந்த ஒரு விளாம்பளத்தை எடுத்து பார்த்தோமானால், அதை நாங்கள் உடைக்கின்ற போது அந்த விளாம்பள ஓட்டிற்கும் அதனுடைய உள்ளீட்டுக்கும் இடையில் சிறிய ஒரு இடைவெளி காணப்படும். அதன் உள்ளீடு தனியாகத்தான் இருக்கும், ஓட்டோடு ஒட்டி கொண்டிருக்காது. அதே போலதான் புவியிலும் புவியோடு அதற்கு கீழாக இருக்கின்ற மூடியோடு ஒட்டி கொண்டு இல்லை, இடையில் சிறிய ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியை தான் நாங்கள் மோகோரோவிக் இடைவெளி என்கின்றோம். அடுத்ததாக மூடி தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். மூடி எனப்படுவது மான்றில் படை எனப்படுகின்றது. வேறு வகையில் கூறினால் இடையோடு எனவும் குறிப்பிடலாம். மான்றில் படை, இடையோடு, இவை இரண்டும் மூடிக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள். புவியிலே பெரும் பகுதி மூடிக்குரியதுதான். புவியினுடைய மொத்த உள்ளமைப்பில் அதிகளவான பகுதியை உள்ளடக்கிய பகுதி இந்த மூடிதான். மூடியினுடைய ஆழமானது புவி மேற்பரப்பில் இருந்து 2900 கிலோமீட்டர் ஆழம் வரையில் விரிந்து காணப்படுகின்றது. 2900 மீட்டர் வரையில், அதாவது புவியின் மொத்த பரப்பில் 1/2 இந்த மூடிக்குரியது. மூடியை அதன் இரசாயன சேர்க்கையின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று மேல்மூடி, இரண்டாவது கீழ்மூடி. மேல்மூடி, கீழ்மூடி, அதனை இரசாயன சேர்க்கையின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். மேல்மூடியானது ஒளிவின் மற்றும் சிலிக்கேற்று பாறைகளை கொண்டது. ஒளிவின் மற்றும் சிலிக்கேற்று பாறைகளை கொண்டிருக்கின்றது. கீழ்மூடியானது மெக்னீசியம் மற்றும் சிலிக்கேற்று பாறைகளை கொண்டது. மெக்னீசியம், சிலிக்கேற்று. மேல்மூடி, கீழ்மூடி. மூடியை அதன் கீழாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதாவது மையம், மூடிக்கு கீழாக இருக்கக்கூடியது மையம். மூடியையும் மையத்தையும் பிரிக்கின்ற ஒரு எல்லை காணப்படுகின்றது. நாங்கள் முன்னர் குறிப்பிட்டோம், அங்கு புவியோட்டையும் மூடியையும் பிரிக்கின்றது. அதே போல இங்கு மூடியையும் உள்ளாக இருக்கக்கூடிய மையத்தையும் பிரிக்கின்ற ஒரு எல்லை காணப்படுகிறது. அதன் பெயர் கூட்டன்பர்க். இந்த கூட்டன்பர்க் எல்லை மூடியையும் மையத்தையும் பிரிக்கின்றது. அடுத்ததாக மையம் தொடர்பில் அவதானிப்போம். மையம் எனப்படுவது நடுப்பகுதி, புவியினுடைய நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியையும் நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம், வெளிமையம், உள்மையம். வெளிமையம் எனப்படுவது மூடியிலிருந்து 2250 கிலோமீட்டர் ஆழம் வரையில் காணப்படுகின்றது. 2250 கிலோமீட்டர் ஆழம் வரையில் இந்த வெளி மையம் காணப்படுகின்றது. இந்த வெளி மையமானது இரும்பு மற்றும் நிக்கல் என்பவற்றை அதிகளவு கொண்டிருக்கின்றது. இரும்பு மற்றும் நிக்கல் என்பவற்றை அதிக அளவு கொண்டிருக்கின்றது. உள்மையம் வெளிமையத்திலிருந்து 1220 கிலோமீட்டர் ஆழம் வரையில், 1220 கிலோமீட்டர் ஆழம் வரையில் இந்த உள்மையம் காணப்படுகின்றது. உள்மையமானது திண்ம நிலையில் இருக்கக்கூடியது, அதாவது மிக கடினமான ஒரு உலோக படையாக இந்த உள்மையம் காணப்படுகின்றது. இந்த மூன்றும் தான் இதுவரையில் நாங்கள் பார்த்த இந்த புவியோடு மூடி மையம் என்பனதான் புவியின் கட்டமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, புவி தகடுகள் என்னும் விடயம் தொடர்பில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். புவி தகடுகள் அல்லது கவச தகடுகள், புவி தகடுகள் அல்லது கவச தகடுகள், என்ன இந்த புவி தகடுகள்? நாங்கள் முன்ன கட்கோளம் தொடர்பிலாக அவதானித்தோம். இந்த கட்கோளம் என்பது பல்வேறு தகடுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே படையாக அன்றி பல்வேறு தகடுகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து இந்த கட்கோளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ள அந்த தகடுகள் புவித்தகடுகள் எனப்படுகின்றது. மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2004 இலங்கையில் சுனாமி என்ற ஒரு பேரனர்த்தம் ஏற்பட்டது. இந்த பேர் அனர்த்தத்திற்கு காரணமாக சுமாத்ரா தீவு பகுதிகளில் கடல் பரப்பில், அதனுடைய சுமாத்ரா தீவினுடைய கடல் பரப்பில் தகடுகள் விலகியது, தகடுகள் அசைந்தது. இதன் விளைவாக சுனாமி ஏற்பட்டது என்று மாணவர்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அல்லது படித்திருக்கக்கூடும். ஆக இந்த புவி தகடுகள் என்ற ஒரு விடயம் புவி அடியில் காணப்படுகின்றது. இந்த தகடுகள் தான் இணைந்து கட்கோளத்தை உருவாக்கியிருக்கின்றன. இவைகள் தான் கவச தகடுகள் அல்லது புவி தகடுகள் எனப்படுகின்றன. மொத்தமாக 7 பிரதான கவச தகடுகள் காணப்படுகின்றன. பிரதானமானது ஏழு கவச தகடுகள். அது இல்லாமல் சிறிய கவச தகடுகளும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் அவதானிப்போம் மாணவர்களே. பிரதான கவச தகடுகளாக ஏழு காணப்படுகின்றது என்று குறிப்பிட்டேன் அல்லவா, அவற்றை குறிப்பிடுகின்றேன். யுரேசியன் தகடு, இந்திய ஆஸ்திரேலிய தகடு, ஆப்பிரிக்க தகடு, தென்னமெரிக்க தகடு, வட அமெரிக்க தகடு, பசிபிக் தகடு, அந்தார்டிக் தகடு, இந்த ஏழும் தான் பிரதான கவச தகடுகள். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். யுரேசியன் தகடு, இந்திய ஆஸ்திரேலிய தகடு, ஆப்பிரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, வட அமெரிக்க தகடு, பசிபிக் தகடு, அந்தார்டிக் தகடு, இந்த ஏழும் தான் பிரதானமான கவச தகடுகள். சிறிய தகடுகள் இருக்கின்றது என குறிப்பிட்டேன் அல்லவா, அதற்கு உதாரணங்கள் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன். நாஸ்கா தகடு, கோகோஸ் தகடு, கரீபியன் தகடு, அரேபியன் தகடு, பிலிப்பைன் தகடு. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். நாஸ்கா தகடு, கோகோஸ் தகடு, கரீபியன் தகடு, அரேபியன் தகடு, பிலிப்பைன் தகடு, இவைகள் சிறிய தகடுகளுக்கான உதாரணங்கள். இவை உங்களது பாட புத்தகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது, மாணவர்கள் அதனை அவதானித்துக் கொள்ளலாம். மாணவர்களே, நாங்கள் இதுவரை புவியினுடைய கட்டமைப்பு மற்றும் புவி தகடுகள் தொடர்பிலான விடயங்களை அவதானித்தோம். அதிலிருந்து மீட்டலுக்காக சில வினாக்களை நான் வினாவுகின்றேன். மீண்டும் நீங்கள் அந்த வினாக்களுக்கான விடைகளை யூகித்துக் கொள்ளுங்கள். புவியின் பிரதான படைகளை குறிப்பிடுக. புவியின் பிரதான படைகளை குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும் புவியினுடைய பிரதான படைகள் மூன்று: ஓடு, மூடி, மையம். அடுத்ததாக புவியோட்டின் தடிப்பு யாது? புவியோட்டின் தடிப்பு யாது? மாணவர்களுக்கு நான் குறிப்பிட்டேன், புவியோட்டினுடைய தடிப்பம் என்பது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. கண்டப்பகுதிகளில் 5 கிலோமீட்டரும் 60 கிலோமீட்டரும் சமுத்திர பகுதிகளில் 5 கிலோமீட்டரும் காணப்படுகின்றது. ஆக புவியோட்டின் தடிப்பம் என்பது 5 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை காணப்படுகின்றது என்பதாகும். அடுத்த வினா, புவியோட்டின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. புவியோட்டின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும் கண்டவோடு, சமுத்திர ஓடு என்பதுதான் புவியோட்டின் இரு பிரிவுகள். கண்டவோடு, சமுத்திர ஓடு என்பது புவியோட்டின் இரு பிரிவுகள். அடுத்த வினா, மூடியின் ஆழம் யாது? மூடியின் ஆழம் யாது? 2900 கிலோமீட்டர் என்பதுதான் பூமி மூடியினுடைய ஆழம். 2900 கிலோமீட்டர். அடுத்த வினா, மையத்தின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. மையத்தின் இரு பிரிவுகளையும் குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும் மையத்தின் இரு பிரிவுகள் வெளிமையம், உள்மையம். மாணவர்களே, நான் உங்களுக்கு சில வினாக்களை வழங்குகின்றேன். இந்த வினாக்களை நீங்கள் செய்து பாருங்கள். வினாக்களை குறித்துக் கொள்ளுங்கள். புவியோட்டின் இரு பிரிவுகளையும் பெயரிட்டு அதன் கணிய சேர்க்கைகளை குறிப்பிடுக. புவியோட்டின் இரு பிரிவுகளையும் பெயரிட்டு அதன் கணிய சேர்க்கையை குறிப்பிடுக. மூடியின் இயல்புகள் மூன்றினை குறிப்பிடுக. மூடியின் இயல்புகள் மூன்றினை குறிப்பிடுக. புவியின் பிரதான கவச தகடுகளை பெயரிடுக. புவியின் பிரதான கவச தகடுகளை பெயரிடுக. புவியின் கட்டமைப்பை வரைந்து அதன் மூன்று படைகளையும் அவற்றின் எல்லைகளையும் குறிப்பிடுக. புவியின் கட்டமைப்பை வரைந்து அதன் மூன்று படைகளையும் அவற்றின் எல்லைகளையும் குறிப்பிடுக. நல்லது மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் தரம் 10 புவியியல் பாடத்தில் புவியின் சேர்கை என்ற பாட அலகு தொடர்பிலாக கலந்துரையாடினோம். இந்த கலந்துரையாடலின் மூலமாக உங்களது சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்று நான் உணர்கின்றேன். ஆக மாணவர்கள், உவா வானொலியில் தொடர்ச்சியாக நடக்கின்ற இந்த உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினை தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் வீடுகளில் கேட்டு இதன் வருகின்ற பாடங்களை மீண்டும் நீங்கள் கற்று உங்களது பாட அடைவுகளை உயர்த்தி கொள்ளுமாறு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக உவா வானொலியின் உவா குருகுளம் என்ற இந்த கல்வி நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு உவா குருகுளம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.